வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யாவில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். நான்காவது தொழில் புரட்சிக்கு ஏற்ப திறன் அடிப்படையிலான கல்விக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டானா புயலையொட்டி ஒடிசாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வளரும் அணிகளுக்கான ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஓமனை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யாவில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர்களுடன் பேச்சு நடத்தினார். ரஷ்யா சென்ற அவர் உச்சி மாநாட்டுக்கு இடையே ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்தினார். இதேபோல் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயோயுடனும் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார். வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகளை அதிகரிப்பது குறித்து உஸ்பெகிஸ்தான் அதிபருடன் தாம் பேச்சு நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபடா எல்சிசியையும் அவர் ரஷ்யாவின் கசான் நகரில் சந்தித்தார். இந்நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டுக்காக ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு பிரதமர் புதுதில்லி திரும்பினார். சாணக்கியா சர்வதேச ராணுவ கருத்தரங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ராணுவத்தின் பசுமை முன்முயற்சிகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை என்ற கருப்பொருளில் அமைச்சர் உரையாற்றவுள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதியும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இரண்டு நாள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்க உள்ளனர். எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி துறை மேம்பாட்டில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு என்பது தொடர்பான கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இத்துறையில் திறன்களை அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் பாதுகாப்பு, தரவுகள், மேலாண்மையின் தரம் உள்ளிட்டவை இதன் மூலம் அதிகரிக்கும் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். நான்காவது தொழில் புரட்சிக்கு ஏற்ப திறன் அடிப்படையிலான கல்விக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள அவர் மெல்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய சர்வதேச கல்வி மாநாட்டில் உரையாற்றினார். இந்திய ஆஸ்திரேலிய கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தற்போது அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புதிய தேசிய கல்விக் கொள்கை திறன் மேம்பாட்டை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பேசிய ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சர் திரு ஜேசன் கிளாரி இந்தியாவில் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் 2035 ஆண்டுக்குள் உலகின் 4 பட்டதாரிகளில் ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்தவராக இருப்பார் என்று ஆய்வுகள் தெரிவிப்பதாக திரு ஜேசன் கிளாரி குறிப்பிட்டார். ஜெர்மனி பிரதமர் திரு ஒலாஃப் ஸ்கால்ஸ் 3 அரசுமுறை பயணமாக இன்று மாலை இந்தியா வருகிறார். நாளை தில்லியில் நடைபெறும் 7 இந்திய ஜெர்மன் அரசுகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இணைந்து அவர் பங்கேற்கிறார். பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். ஜெர்மன் வர்த்தகத்துறை நடத்தும் 18 ஆசிய பசிபிக் மாநாட்டிலும் இரு தலைவர்களும் நாளை பங்கேற்கின்றனர். இந்தியா, ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த 650 முன்னணி வணிகத்துறை பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்கவுள்ளனர். தமது இந்திய பயணத்தின் போது ஜெர்மன் பிரதமர் கோவாவுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ரசாயனம் மற்றும் உரத்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இம்மாதம் 20 தேதி வரை 1000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மருந்தகங்களில் விற்பனை நடைபெற்றுள்ளதாக அந்த அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 2 முன்னதாகவே இந்த விற்பனை எட்டப்பட்டுள்ளது என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 14,000 மக்கள் மருந்தக மையங்கள் உள்ளன என்றும் இவை தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மருந்தகங்களில் 2,047 வகையான மருந்துகளும் 300 அறுவை சிகிச்சை சாதனங்களும் விற்பனை செய்யப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3 முறை மோடி அரசின் முதல் 100 சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டானா புயல் தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. இந்த புயல் ஒடிஷா மாநிலம் பித்தர்கானிகா தமாரா இடையே இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் முழுமையாக கரையை கடக்க 5 முதல் 6 மணி நேரம் ஆகும் என வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சய் மொஹாபாத்ரா தில்லியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இதன் காரணமாக கனமழையுடன் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அவர் கூறினார். இந்நிலையில் டானா புயலை எதிர்கொள்ள ஒடிஷாவில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கேந்திரபாரா, பாலசூர், பத்ரக் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இப்பகுதிகளிலும் மேலும் 11 மாவட்டங்களிலும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒடிஷா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 10 லட்சம் மக்கள் இன்று காலை 11 மணிக்குள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 6000 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒடிஷா அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்திலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டானா புயல் காரணமாக புவனேஸ்வர் மற்றும் கொல்கத்தா விமான நிலையங்களில் விமான சேவைகள் இன்று மாலை முதல் நாளை காலை வரை நிறுத்தி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் சில பகுதிகளில் DAP உரப்பற்றாக்குறை நிலவுவதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரசாயனம் மற்றும் உரத்துறை வெளியிட்டுள்ள விளக்கத்தில், கோவிட் காலத்திலிருந்து DAP-யின் அதிகபட்ச சில்லறை விலை 50 கிலோ மூட்டைக்கு 1350 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு தொடர்ந்து அது பராமரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. DAP மீதான மானியம் குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக விவசாயிகளின் நலனுக்காக 2024 ஆண்டிற்கான மானியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்தில் உரங்கள் கிடைப்பதை அதிகரிக்க உரத்துறை தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என சென்னை ICF பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வகை ரயில் பெட்டி தயாரிப்பு பணிகள் கடந்த மாதத்தில் முடிவடைந்ததாகவும் இது பல கட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். முழுமையான சோதனைக்கு பின் இந்த ரயில் ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும், இதனை எந்த வழித்தடத்தில் இயக்குவது என்பது குறித்து ரயில்வே வாரியம் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல தூங்கும் வசதி கொண்ட மேலும் 50 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளதாகவும், முதல்கட்டமாக 10 ரயில்கள் தயாரிக்கப்படும் என்றும் திரு சுப்பாராவ் கூறினார். ஐநா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1945 ஆம் ஆண்டு இதே நாளில் ஐநா தோற்றுவிக்கப்பட்டது. இதனை குறிக்கும் வகையில் 1948 ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 24ஆம் தேதி ஐநா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளரும் அணிகளுக்கான ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஓமனை வென்றது. ஓமனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஓமன் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 15.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யாவில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். 4வது தொழில் புரட்சிக்கு ஏற்ப திறன் அடிப்படையிலான கல்விக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டானா புயலையொட்டி ஒடிஷாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வளரும் அணிகளுக்கான ஆசிய கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஓமனை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.